நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
கோவிடுடன் நாம் வாழ பழகி வந்தாலும் நம்மில் பலருக்கு சமீபத்திய கோவிட் சூழ்நிலை மற்றும் கோவிட் வைரஸின் புதிய திரிபு பரவல் போன்று கோவிட் குறித்து பல கேள்விகள் இருக்கக்கூடும். அவற்றுக்கு விடை தேடும் முயற்சியில் இந்த விவரணம். கோவிட் பேரிடர் ஆரம்பமாகி 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருந்தாலும் கோவிட் வைரஸின் தொற்று பரவல் நாளாந்தம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் இப்போது கோவிடுடன் வாழ பழகிக்கொள்ள ஆரம்பித்துள்ளோம் என்றே சொல்லலாம். சென்ற ஆண்டு ஒமிக்ரான் திரிபு நாட்டை முடக்க நிலைக்கு கொண்டு சென்றிருந்தாலும் கோவிட் தடுப்பூசி மற்றும் பூஸ்டர் தடுப்பூசிகளை அதிகமானோர் போட்டுக்கொண்டதன் அடிப்படையில் சென்ற ஆண்டு இறுதி முதல் நாம் வளமைக்கு திரும்ப ஆரம்பித்தோம். சரி, நாளாந்தம் புதிய கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை ஆயிரங்களில் இருந்தாலும் சிலர் கோவிட் பரவல் அதிகம் உள்ள இடங்களுக்கு போய் வந்தாலும் அவர்களுக்கு கோவிட் தொற்று வருவதில்லையே, அது ஏன் என்று சிட்னியில் குடும்ப மருத்துவராக கடமையாற்றும் டாக்டர் சிற்றம்பலம் ராகவன் அவர்களிடம் கேட்டபோது,
என்ன வருத்தமாக இருந்தாலும் ஆட்களுக்கு ஆட்கள் அந்த தொற்றும் தன்மை மாறலாம். அதே மாதிரி அந்த ஆட்களுக்கு ஆட்களுக்கே இம்யூனிட்டி ஸ்டேட்டஸ் தடுப்பு தன்மை டிஃப்ரெண்டாக இருக்கலாம். அது அவர்கள் வேக்சின் எடுத்ததால் இருக்கலாம், அல்லது முன்பு கோவிட் வந்ததாலேயும் இருக்கலாம். அதை விட அவர்களுடைய பொடியில் இருக்கும் தடுப்பு தன்மையின் வித்தியாசத்திலும் இருக்கலாம். அதே நேரத்தில் இப்போது பார்க்கும்போது வைரஸின் தொற்று தன்மை கூட வித்தியாசமாக இருக்கின்றது. ஏனென்றால் சில திரிபுகள், சில வேரியன்ஸ் ஒப்பிடும் போது சிலது கூடுதலாக தொற்று தன்மை இருப்பதனால் நீங்கள் இருக்கும் இடத்தில் எந்த கோவிட் வேரியன்ஸ் இருக்கின்றதோ அதனுடைய தொற்று தன்மையின் காரணமாகவும் அது வித்தியாசமாக இருக்கலாம். அதைவிட நீங்கள் அந்த என்வாயர்மெண்டை பார்க்க வேண்டும். நீங்கள் சில நேரத்தில் இன்டோரில் இருந்தால் தொற்று தன்மை கூடுதலாக இருக்கும், அவுட்டோரில் இருக்கும் போது குறைவாக இருக்கும். அதனால் பல காரணங்களினால் எல்லாருக்கும் கோவிட் தொற்றுவது என்று சொல்லி இல்லை, ஆனால் பொறுப்புடன் இருந்து அதை தடுப்பதற்கேற்ற வாழ்க்கை நடைமுறைகளை பார்க்க வேண்டும்.
ஒமிக்ரானை விட தற்போதைய BA2 ஒமிக்ரான் திரிபு கூடுதலாக பரவக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் புதிதாக கோவிட் திரிபுகள் வருவது எப்போது ஓயும்?
நினைக்கிறேன் ஜனவரி மாதத்தில் ஆஸ்திரேலியாவில் BA2 கண்டுபிடிக்கப்பட்டது என்று. BA1 உடன் ஒப்பிடும் போது BA2 வந்து கூடுதலாக தொற்றும் தன்மையை கொண்டதாகத்தான் பார்க்கின்றோம். ஆக்களுக்கு தெரியும் மீசில்ஸ் சின்னமே உள்ளது, அதனுடைய தொற்றும் தன்மைக்கு BA2 இருக்கின்றது என்பதுதான் இப்போது தெரிய வந்திருக்கின்றது. இந்த திரிபுகள் BA2 வந்து இப்போது BA1 ஒப்பிட்டு பார்க்கும் போது கூடுதலாக ஓவர்டேக் பண்ணி கொண்டு இருக்கின்றது. திரிபுகள் ஏற்படுவது இந்த ஸ்பைக் புரோட்டீனில் இருக்கும் அமினோ ஆசிட் சேஞ்ச் பண்ணுவதனால் இந்த திரிபுகள் நடந்து கொண்டே இருக்க போகின்றது. இதனுடன் வாழ வேண்டிய நிலைமையில் தான் இருக்கின்றோம். இது ஒரு முடிவுக்கு இன்னும் வரப்போறதில்லை இப்போதைக்கு. பணபடியால் நாங்கள் எல்லாரும் அதுக்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கூடுதலாக எல்லாரும் ஹோம் டெஸ்டிங், அதாவது வீட்டில் டெஸ்டிங் செய்வதனால் இந்த ஜீனோமிக் சீக்வன்சிங் ஸ்டடிக்கு அதுகள் போவதில்லை. ஆனபடியால் அந்த BA2 எவ்வளவு நிலைமையில் இருக்கின்றது என்பது முற்றுமுழுதாக சொல்ல முடியாது. எல்லா திரிபுகளும் இனி குறைந்து கொண்டு போகும் என்றுதான் நம்புகின்றோம். ஆனால் அது குறைந்து கொண்டு போனாலும் இனி வரும் திரிபுகள் சில நேரத்தில் சீரியஸ் டிசீஸை தருவதாக இருக்கலாம். இது இப்போதைக்கு ஓயப்போவதில்லை. ஆனபடியால் நாங்கள் எல்லாரும் அதுக்கேற்ற நடவடிக்கைகளை எடுத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும்.
சிட்னியில் பிளாக்டவுன் மவுண்ட் ரூட் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை மருத்துவராக கடமையாற்றி வருகிறார் டாக்டர் வைகுந்தன் ராஜ்குமார். அவருக்கும் சமீபத்தில் கோவிட் தொற்று ஏற்பட்டிருந்தது. அந்த அனுபவங்கள் அதோடு தற்போதைய கோவிட் காலத்தில் பொறுப்புடன் வாழ்வது குறித்த தனது கருத்துக்களை இவ்வாறு பதிவு செய்கிறார் டாக்டர் வைகுந்தன் ராஜ்குமார்.
கோவிட்-19 பேண்டமிக் என்ற ஆரம்ப காலத்தில் இருந்தே ஒரு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கராக இந்த நோய் எப்படி எங்களோட சமூகத்தில் மாறிக்கொண்டு வந்திருக்கு என்று காண எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்திருக்கு. அதுவும் இப்போ கிட்டடியில் தான் எனக்கும் கோவிட்-19 வந்து போனது. ஸோ இந்த அனுபவங்களை வைத்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கோவிட்-19 2020 எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறதே மிகவும் கடினமாகிவிட்டது. 10 மணித்தியாலமும் PPE, அதாவது மாஸ்க், கோகுல்ஸ், கவுன் அணிந்து கொண்டு வேலை செய்யணும். அதுவும் தொற்று கட்டுப்பாடு காரணங்களால் வந்த விதிமுறைகளை கடைபிடித்து வேலை செய்ய வேண்டிய காரணங்களால் எங்களோட ஒர்க் ஃப்ளோ வேலையோட்டம் மிகவும் ஸ்லோ ஆகிவிட்டது. 2.5 வருடங்களாக நான் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கராக இருந்தும் இதுவரை COVID-19 வேலை மூலமாக வரவில்லை. கிட்டடையில் நான் தனிப்பட்ட காரணங்களுக்கு யூரோப் பயணித்திருந்தேன். அங்கு நான் கவனித்தது பெரும்பாலும் அங்கிருக்கும் சமூகத்தின் அணுகுமுறை, கோவிட் வந்தால் வந்துட்டு போகட்டுமே, 2 நாள் காய்ச்சல் வரும் பேர்ந்து சரியாயிடும் என்பதே. இதனால் நோய் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படியே எனக்கும் க்ளோஸ் கான்டாக்ட் மூலமாக கோவிட் நோய் வந்தது. ஒரு சமூகமாக கோவிட் நோயை கண்டு பயப்படாமல் இருப்பது எவ்வளவு பாராட்டக்குரியதோ, இந்த நோய் இவ்வளவு இலவாக பரவுவதால் வேரியன்ட்ஸ் மாறுபட்டு வரும் வடிவங்கள் அதிகரிக்குது. இப்பொழுது நீங்களே அறிந்திருப்பீர்கள், ஒமிக்ரான் BA.2 கூடுதலாக பரவுகிறது. இதுவரை வந்த வேரியன்ஸில் BA.2-இன் பரவும் தன்மை தான் மிகவும் மோசமானது. இருந்தாலும் ஆரம்ப ஆராய்ச்சிகள் அதன் பரவும் சக்தி கூடியிருந்தாலும் தகுந்த எதிர்ப்பு சக்தி இருந்தால் அதன் தாக்கம் பெரும்பாலும் சமாளிக்கக்கூடியதாக கூறுகிறது. இதிலிருந்து நான் விளங்கிக் கொள்கிற விடயங்கள், வேக்சினேஷன் மூலமாக நாம் ஒரு சமூகமாக மீண்டும் ஓரளவுக்கு pre-2020 வாழ்க்கை போல் தொடர ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டோம். ஆனால் COVID-19-இன் பரவும் சக்தி காரணமாக அதை கவனமின்றி பரவவிட்டால் வெவ்வேறு வடிவங்கள் கொண்டு பயணித்து கொண்டே இருக்கும். இதனால் வரும் நீண்டகால விளைவுகள், க்ரானிக் லங் டேமேஜ் போன்ற விடயங்கள் இன்னும் முழுசாக அறிந்து ஆராய முடியவில்லை. அதை கட்டுப்படுத்தி வைப்பதற்கு எங்களது வாழ்க்கை முறையை இன்றைய காலகட்டத்துக்கு எவ்வாறு மாற்றி அமைக்க முடியும் என்பதை சிந்தித்து செயலாற்றுவதுதான் என்னுடைய முக்கிய கருத்தாகுது.
நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளை விட இந்த ஆண்டு கோவிட் தொற்று காரணமாக அதிகமானோர் இறந்துள்ளனர். சுகாதாரத்துறை தரவுகளின்படி 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட் பரவல் தொடங்கியதிலிருந்து April 20 வரை 6,842 பேர் கோவிட் காரணமாக இறந்துள்ளனர். 6,842 இறப்புகளில் 4,603 இறப்புகள் இந்த ஆண்டு பதிவாகியுள்ளன. 31 டிசம்பர் 2021 இறுதியில் ஆஸ்திரேலியாவில் 2,239 கோவிட் இறப்புகள் பதிவாகியிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கோவிட் தொற்று வந்தால் வந்துவிட்டு போகட்டுமே என்ற மனநிலையில் சற்று அசட்டையாக உள்ளவர்களுக்கு டாக்டர் ராகவன் இவ்வாறு அறிவுரை கூறுகிறார்.
கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பவும் அதனால் பாதிக்கப்படலாம். ஆனபடியால் உங்களுடைய உடம்பில் இருக்கும் எதிர்ப்பு சக்தியில் தங்கி இருக்கின்றது. உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி, அதனால் எதிர்ப்பு சக்தி வந்திருந்தாலும் உங்களுடைய எதிர்ப்பு சக்தி சில நேரத்தில் காணாமல் இருக்கக்கூடும். கோவிட் வேக்சினேஷன் தடுப்பூசிகள் எடுத்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு தொற்றும் போது அவர்களுக்கு இன்னும் கூட தடுப்பு தன்மை வரலாம். ஆனால் அது ஒரு நாளும் அவர்களுக்கு முற்றுமுழுதாக தடுக்கும் என்பது இல்லை. கோவிட் தொற்று நோய் வந்தவர்கள் அதனுடைய தாக்கம் இல்லாமல் போன உடனே அவர்களுக்கு அந்த தடுப்பூசி எடுப்பதற்கு நாள் வந்துவிட்டது என்றால் அதை எடுங்கள் என்றுதான் சொல்லுவோம். கூடுதலாக சொல்லுவார்கள், ஒரு 6 கிழமை 3 மாசத்துக்கு எடுக்க தேவையில்லை என்று. அப்படி இல்லை, நோயின் அறிகுறிகள் இல்லாமல் போனவுடன் நீங்கள் எடுக்கலாம். ஏனென்றால் அப்பத்தான் உங்களுக்கு ஒரு கூடுதலாக இந்த தடுப்பு தன்மையை கூட்டலாம். கோவிட் வந்தவர்கள் சில பேருக்கு அந்த கோவிட்டுடைய சிம்டம் களைப்புத்தன்மை, மூச்செடுக்கும் கஷ்டங்கள், அப்படி கொத்ததுகள் கன காலத்துக்கு சில பேருக்கு இருக்கலாம். எல்லாருக்கும் அப்படி இருப்பதில்லை, சில பேருக்கு அப்படி இருக்கலாம். அதை நாங்கள் லோங் கோவிட் என்று சொல்லுவோம்.
மெல்பர்னில் வசிக்கும் காயத்ரி கோவிட் தொற்று ஏற்படாமல் வளமையான வாழ்க்கைக்கு திரும்ப தானும் தனது குடும்பமும் பின்பற்றி வரும் நடைமுறைகளை பகிர்ந்து கொள்கிறார்.
கோவிட் எப்படி வராமல் தடுக்கணும்னா ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பின்பற்றுறோம் நாங்கள். எவ்ரி டைம் வீட்டுக்கு வந்தவுடனே ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, காலெல்லாம் கழுவுறது. ஏன்னா வெளியே போயிட்டு வரும்போது நார்மலாகவே ஜெர்ம்ஸ் எல்லாம் கொண்டு வருவோம். ஸோ இந்த டைமில் இன்னும் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் எங்கள் ஃபேமிலிக்கு நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ வீட்டுக்கு வந்தோன்னா கை கழுவுறது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறது, இன்கேஸ் வேறு எங்கேயாவது ரொம்ப நிறைய க்ரௌடடான பிளேஸ்க்கெல்லாம் போயிட்டு வந்தால் அப்படியே அதை வாஷ் பண்ணிவிட்டு மேபி ஃப்ரெஷ்னப் பண்ணிட்டால் ஜெர்ம்ஸ் அவ்வளோவா இருக்காது. ஸோ அந்த இதுக்காக எப்பவுமே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என் கிட்ஸ்க்கும் பசங்களுக்கும் அதுதான் நான் சொல்லியிருக்கேன், எப்போ வெளியே போயிட்டு வந்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு. வெளியே போகும்போதே கூட்டமாக இருக்கிற இடத்துல அப்போ வந்து சானிடைசர் எடுத்துகிட்டு போகிறது இல்லை வைப்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, இப்போ நம்ம எல்லா இடத்துக்கும் வந்து க்ளீனாக இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. எங்கே போனாலும் சானிடைஸ் நம்ம அவங்க பண்ணியிருந்தாலும் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளேஸ் யூஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். ஸோ அப்படிதான் இவ ரெண்டு ரெண்டரை வருஷமா நாங்க அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவு நாள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தப்போ மாஸ்க் எப்பவுமே போட்டுதான் இருக்கும், பசங்களுக்கும் போட்டு விடுவேன், பட் அவங்க 5 வயசுனால அவ்வளவு தேவையில்லனால எங்கேயாவது ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல அந்த மாதிரி ஹைலி க்ரௌடட் ஏரியாவுக்கு போறச்சே அவங்களுக்கு மாஸ்க் போட்டு விடுவேன். இப்ப மாஸ்க் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துட்டதால நம்ம வந்து ரொம்ப க்ரௌடடா இருந்தா நான் இன்னமும் மாஸ்க் போட்டுக்கிறேன். அந்த மாதிரிதான் நாங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்க ஃபேமிலியில, இவ்வளவு வரைக்கும் வரல டச். சோ அப்படி போயிட்டு இருக்கு.
இந்த சூழ்நிலையில் கோவிட் கட்டுப்பாடுகள் கிட்டத்தட்ட முழுமையாகவே நீக்கப்பட்டு வருகிறதே, இது பாதுகாப்பானதா என்ற கேள்விக்கு டாக்டர் ராகவன் இவ்வாறு பதிலளிக்கிறார்.
கோவிட் வந்து 2.5 வருஷங்களாகின்றது. இவ்வளவு காலத்துக்கு நாங்கள் கோவிட் என்று சொல்லி எல்லாத்தையும் முடக்கி வைத்துக் கொண்டு வாழ முடியும், அது ஒரு கஷ்டமான நிலைமை. ஒரு வாழ்க்கை நடைமுறை ஒரு அளவுக்கு ஒரு ஒரு கட்டுப்பாடு இருந்தாலும் ஒரு மனித பிறவியாக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கத்தான் வேணும். ஆனபடியால் நாங்கள் சில நடைமுறைகளை கட்டுப்பாடுகளை குறைத்து வாழ வேண்டும். ஆனால் அப்படி செய்யும் போது நாங்கள் ஒரு பொறுப்படுத்து நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், அதாவது மாஸ்க் அணிவது, எங்களுடைய பர்சனல் ஹைஜீனை பார்ப்பது, வேண்டாத இடங்களுக்கு போகாமல் இருப்பது, நாங்கள் தவிர்க்க முடியாத அலுவல்களை செய்யத்தான் வேணும். வெட்டிங்ஸ் அப்படி என்றெல்லாம் பார்க்கும் போது அதுகள் நடக்கத்தான் வேணும். ஆனபடியால் ஒரு அளவுக்கு நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டை குறைத்துத்தான் வாழ வேண்டும். அதே நேரத்தில் நாளைக்கு ஒரு சீரியஸ் வேரியன்ஸ் அதாவது திரிபுகள் வந்தால் அதனை கட்டுப்படுத்தத்தான் வேணும். ஆனபடியால் சில நேரங்களில் சில நிலைமைகளில் சில கட்டுப்பாடுகளை கூட்ட வேண்டிய நிலைமைகள் வரலாம், அது வராது என்றுதான் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். வாழ்க்கை நடைமுறை ஒரு நோர்மலைசேஷனுக்கு வர வேண்டும். வாழ்க்கை நடைமுறை நோர்மலாக வந்தால்தான் எங்களுடைய எக்கனமி சரியாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் கட்டுப்பாட்டில் நெடுக வாழும் போது எங்களுடைய மனக்கசப்புகளும் கூடுதலாக இருக்கும். அதுகள் எல்லாத்தையும் பார்க்கும் போது சில கட்டுப்பாடுகளை குறைக்க வேணும். பப்ளிக் ஹெல்த் அட்வைசர்ஸையும் நாங்கள் லிசன் பண்ண வேணும். தடுப்பூசி எடுப்பதனை எல்லாரும் போய் எடுக்க வேண்டும். அதாவது உங்களுடைய பூஸ்டர் டோஸ் எடுப்பதற்கு சவுதி வாழ்ந்தவர்கள் அந்த பூஸ்டர் டோஸை போய் எடுங்கள். அதே நேரத்தில் இப்போது 65 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு 2வது பூஸ்டர் அதாவது 1வது பூஸ்டர் எடுத்து 4 மாதங்களின் பின் 2வது பூஸ்டர் எடுப்பதற்கு ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கின்றது. அதனை பின்பற்றி அந்த 2வது பூஸ்டரையும் எடுத்து உங்களுடைய தடுப்பு தன்மையை கூட்டி வைத்திருக்க வேண்டும்.
கொரோனா வைரஸ் குறித்து உங்கள் மொழியில் உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள sbs.com.au/coronavirus என்ற இணைய பக்கத்தை பார்வையிடவும்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.